ஓம் சிவாய நம. சைவம் தாகி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 7. வழங்குபவர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருமால்பூர் என்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அதிலிருந்து மேற்கே 4 கிலோமீட்டர் என்ன போகணும்னு எனக்கு நினைவு. அங்க போனா திருமார்பேரு என்று திருமால் ஆண்டவனை பல இடத்துல பூசை பண்ணினா இந்த ஊர்ல அது இந்த ஊர்லயும் உண்டு. அந்த ஊருக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா சாமிக்கு எதுக்க திருமால் கும்பிட்டபடியே நிப்பார். கும்பிட்டபடி கை கும்பிட்ட வடிவத்துல சிவனுடைய உருவமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் சேர்ந்தறியா கையன் என்று வரும் திருவாசகத்தில். ஆமா, சேர்ந்தறியா கையன் இப்படி அவனை கும்பிட்டதுன்னு யாரும் கிடையாது. காரணம் என்ன? அவனுக்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது, அதனால அவன் கும்பிட்ட உருவத்துல கிடையாது. இங்க திருமால் கும்பிட்ட வடிவத்துல சிவனுக்கு எதுக்க நிக்கிறார் அந்த ஊர்ல. அந்த ஊருக்கு போன அப்பர் சாமிகள் சொல்லுகிறார், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும், எந்த அறிவும் அவனுக்கு இல்லாவிட்டாலும் சரி, அஞ்சடத்தை உணர்ந்தானேயானால், அஞ்சடத்து அவன் சொன்னானேயானால், அவனுடைய உள்ளத்தில் சிவனும் பார்வதியும் வந்து குடிகொள்வார்கள் என்று எழுதி வைக்கிறார் சுவாமி. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்சடுத்தும் உணர்வார்களுக்கு ஐயா நீ உணர வேண்டாம் சொல்லவா செய்யலாம்ல. ஆமா, இப்ப வைணவர்கள் சி என்ற சொல்லையே சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? சிவாயனம் என்ற இடத்துல முன்னாடி சி வருதுங்கிறதுனால அவர்கள் அரிசி என்று கூட சொல்ல மாட்டார்கள். இந்த சி என்ற எழுத்து அதுல வருகிறது என்று. ஆக அப்ப சி என்ற எழுத்தினுடைய கௌரவம் எவ்வளவு பெருசுங்கிறத அந்த வைணவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், சைவன் உணர்ந்தானோ இல்லையோ. ஆக வேதம் இந்தி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே என்பது திருநாவுக்கரசருடைய அறவுரை. இன்னொன்னு, ஐயனே ஐயனே அரணே என்று அரத்தினார், ஐயனே அரணே என்று அரத்தினார் என்று சொல்லிவிடு, உனக்கு உயிரும் கட்டி கிடைச்சிவிடும். ஆமா, பட்டினத்தடிகள் திருவிடை மருத்துவருக்கு போனார். இந்த தவக்கலை கத்துச்சு, அது ஹரஹர என்று சொல்லுகிறது இந்த தவக்கலை எல்லாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஏதோ கொடுத்தார். கொடுத்துறாரா வணங்கினாரா கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதத்தான் திருமூல தேவர் சொன்னார், அரகர அரகர என்ன அறியதொன்றில்லை, அரகர என்ன அருகிலர் மாந்தர். அன்னைக்கே அவர் சொன்னார், இன்னைக்கு இருக்கிறவன் சொல்லாத பத்தி நம்ம கவலைப்படுது, அன்னைக்கே சொல்லலன்னு அவர் எழுதி வச்சுட்டார் திருமூல தேவர். அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அரும் பிறப்பன்றி. அதனாலதான் நமப்பார்வதேன்னு சொல்லும் போது அரகர மகாதேவான்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெரிய சில சைவர்கள் சொல்றது இல்ல, நம இந்த ஹரஹரங்கிற சொல்லுக்கு அதுக்கு தான் வரும். அதத்தான் சாமி சொல்றார், உய்யலாம் ஐயனே ஹரனே என்று அறத்தினால் உய்யலாம் உலகத்தவர் பேணுவர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இந்த உலகத்தவர்கள் உன்னை மரியாதையாக நினைப்பார்கள் உன்னை அப்படின்னு எழுதியிருக்கிறார். செய்ய பாகம் இரண்டும் நினைவே, அவனுடைய திருவடியை நினைத்து விட்டால். அப்பர் சாமி சொல்லுவார், அவனுடைய திருவடியை நினைக்க முடியுமா, முடியாதுன்னு எழுதிவிட்டார். சிந்தி பரியன எழுதிவிட்டார், ஐயாரன் அடித்தளமே சிந்தி பரியன முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அப்பறம் எவனாவது ஒருத்த முயன்று சிந்தித்து விட்டானே ஆனால் சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென் தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே என்பது. அதை சிந்திக்கிறது தான் இப்போ நாம கோயில் இருக்கிற சாமியினுடைய திருவுருவங்களை பார்த்து நாம சிந்திக்கவே முடியாது. சொல்லித் தருகிறவர்களும் திருவடியை இந்த மாதிரி சிந்தித்து விடு என்றும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். அது எனக்கு பெரும் குறை. ஆமா, நான் அன்னையிலிருந்து இன்னைய வரலையும் அது ஒருத்தரும் சொல்லலையே ஒருத்தரும் சொல்லலையே என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். எனக்காக மனத்தில் ஒரு தோற்றம் வந்தது, அதைத்தான் நான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண் திருவடி ஒன்று பெண் திருவடி ஒன்று, அதை சொல்லுவார் நாவுக்கரசர், உரு இரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வா அடி, உரு இரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வா அடி, உரு இரண்டும் ரெண்டு திருவடி. இந்த திருவடியை போல் இந்த திருவடி இருக்காது, இது ஆண் திருவடி இது பெண் திருவடி அல்லவா, ஒன்றோடொன்று ஒவ்வா அடி. அந்த உருவத்திலையும் ஒவ்வாதது, செயலையும் ஒவ்வாதது, அருள் தன்மையிலையும் ஒவ்வாதது என்று தான் சாமி சொல்கிறார். அதனால ஆண் திருவடியும் பெண் திருவடியும் நாம சிந்திக்க வேண்டும் என்பதுதான், அதுதான் அர்த்தநாரி திருவடியும் என்று நான் எண்ணிக்கொண்டு அதைத்தான் நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்குத்தான் நான் வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிறவியில. நிச்சயமாக நீங்களும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்ன பெரியவர்கள் யாராவது சொன்னால் அந்த மாதிரியாவது செய்து விடுங்கள். அதைத்தான் சாமி சொல்றார், ஐயனே ஹரனே செய்ய பாதம் இரண்டும் நினையவே, செய்ய பாதம் இரண்டும் நினைவே, வையம் ஆளவும் வைப்பர் மாப்பேரர், இந்த உலகத்தை ஆளக்கூடிய தகுதி கூட உங்களுக்கு கொடுப்பான் சுவாமி என்று பாடி வைக்கிறார் அந்த திருமார்பேர்ல. இன்னொரு கருத்தும் அவர் சொல்ல தவறவில்லை, சாஸ்திரம் 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 என்று சாஸ்திரத்திலேயே தலையில கட்டிட்டு அழுவான். சாஸ்திரத்தில் இதை சொல்லி இருக்கு, சாஸ்திரத்தில் இதை சொல்லி இருக்குன்னு தவிர சாஸ்திரத்தின் உண்மை எது என்பதை பார்க்காமலே விட்டு விடுவான், அந்த வாதத்திலேயே போயிடுவானே தவிர இந்த உண்மைக்கு வரமாட்டான் என்று சொல்லி சாஸ்திரம் பல பேசும் சழக்கர்கள் எப்படி சாடுறார் பார்த்தீங்களா, சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், எப்படி சாட்டை அடி கொடுக்கிறார் பார்த்தீங்களா, பின்ன என்ன செய்யணும், பாத்திரம் சிவம் என்று பணிதீரேன், எல்லாம் இங்க இருக்கிறவர் பூரா எல்லாம் சிவன் தாண்டா கும்பிட்டு போயிடும், அடியாருடைய காலில் விழுந்து கும்பிட்டு போயிடும். இதைத்தான் சாமி சொல்றார், பாத்திரம் சிவம் என்று பணிதீரேன், மாத்திரைக்குள் அருளும் மார்பேற்படு, தொடக்க நேரத்தில் உனக்கு அருள் கிடைத்து விடும் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த பதிகம் பூரா இப்படித்தான். நாவுக்கரச தேவாரம் பூரா சாடுதல் தான். ஏன்? மனித இனம் சரியாக இல்லை என்பது அவருடைய நோக்கம் அல்லவா என்று சொல்லி, நாம் இப்பொழுது திருஞான சம்பந்தருடைய யாத்திரையில் இருக்கிறோம் அல்லவா. சீர்காழியிலிருந்து புறப்பட்டு அந்த 3 வயது குழந்தை திருவெண்காட்டுக்கு வந்திருக்கிற வரலையும் நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். 3 வயசு குழந்தை, நமது சமுதாயத்துக்கு தலைவர் சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது சொல்லுவார், தவ முதல்வர் சம்பந்தர் என்று சொல்லுவார். அவரை தவ முதல்வர் என்று சொல்லுவார். 3 வயசு குழந்தையே இல்லையா? 80 வயசு கிழவனை கூட நான் இன்னைக்கு தவ முதல்வர் என்று சொல்லுவதற்கு இல்லை இல்லையா? 3 வயசு குழந்தையை சொல்லுவார், தவ முதல்வர் சம்பந்தராம் அப்படின்னு சொல்லுவார். ஆக அந்த தவ முதல்வர் அந்த ஞானப்பாலை உண்டுவிட்டு 3 வயசிலிருந்து ஊர் ஊராக சென்று நமக்காக பாடி சேர்த்து வைத்ததுதான் தேவாரம். படித்தோமா? படிக்கணும். படித்தா நமக்கு நன்மை உண்டு. ஆக திருமுல்லை வாயிலுக்கு செல்கிறார் அவர். திருச்சாய்க்காடு பார்த்து விட்டார், திருவெண்காடு பார்த்து விட்டார், திருமுல்லை வாயிலுக்கு போய் ஒரு அற்புதமான ஒரு பதியம் பாடுறார். அதுல ஒரு பாட்டல் நெஞ்சார நீடு நினைவாரை மூடும் வினை சேர்ந்த நிமலம் சொல் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கு. எது? நான் வயிறார சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிடுறான். நெஞ்சார நினைச்சேன் கண்ணார பார்த்தேன் சொல்லு நம்மகிட்ட இருக்கிறது இல்ல. நான் வயிறார சாப்பிட்டேன்ப்பா, நீங்க ஒண்ணு வேண்டு தேவையில்லைன்னு சொல்றோம். நீங்க சாமி என்ன சொல்ற? நெஞ்சார நெஞ்சு முழுதும் அவனை நினைத்து விட்டவர்களுக்கு நெஞ்சார நீடு நினைவாரே நீண்டு நினைவாரே முனை மூடும் வினை தேய நின்றனிமலம் அஞ்சாடு சென்னி அறவாடு கையம் அனலாடும் மேனி அறங்கு. எப்படி அவனை நினைக்கிறது இல்லையா? அதுக்காக வேண்டிய கொஞ்சம் அடையாளத்தையும் சொல்லிவிடுற இல்லையா? அஞ்சாடு சென்னி அவன் வந்து இந்த 5 பொருள்களை தனக்கு ஆட்டிக்கொள்கிறார். அதை பஞ்ச கவ்யம் என்று சொல்லுவார்கள். பால் தயிர் நெய் கோச்சலம் கோமியம். இது பசுவிலிருந்து உடம்பிலிருந்து கிடைக்கிறது இல்லையா? இது 5 மந்திரமாக சொல்லி அதை கூட்டி சாமிக்கு அபிஷேகம் பண்ற, அதத்தான் சாமிக்கு மிகவும் பிரியம் என்று சொல்லுகிறார்கள். வேற எந்த மிருகத்துக்கும் இப்படி ஒரு இது கிடைக்காது. பசுவை அடிக்க கூடாது, பசுவுக்கு ஒரு புல்லை கொடுத்துவிடு என்றும் திருமூலர் தேவர் சொன்னார். பசுவினுடைய உடம்பிலிருந்து வருகிற தானம் தான் நாம விபூதியாக அணிந்து கொள்கிறோம் அல்லவா. அதை சொல்லுவார் ஞானசம்பந்தர். ஆண்முறையால் ஆற்ற வெந்நீர் என்று சொல்லுவார். ஆக பசுவிலிருந்து உடம்புல கிடைச்சதுதான் இந்த சாணம். சாணத்திலே தான் நாம சுட்டு பூசிக்கிறோம். இன்னைக்கு வருகிற விபூதி விபூதின்னு நான் சொல்ல மாட்டேன், அது வேற சமாச்சாரம், அது அப்புறம் பார்த்துக்கணும். ஆக அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அனலாடும் மேனி அரங்கு. எது? திருமுல்லை வாயில். இதுவே திருமுல்லை வாயில் என்பது தென் திருமுல்லை வாயில் என்று அதற்கு பேர். சீர்காழிக்கு அருகாமல் இருக்கிறது தென் திருமுல்லை வாயில் என்று பேர். இங்க வட திருமுல்லை வாயில் என்று ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எங்கே? ஆவடிக்கு அந்தாண்டே இருக்கிறது. ஆவடிக்கு இன்னாண்டே இப்படி இருந்து போனா திருமுல்லை வாயில் வந்துதான் அப்புறம் ஆவடி போகணும். இது வட திருமுல்லை வாயில். அதுபோல திருக்காட்டு கீழே திருக்காட்டு பள்ளி மேலே திருக்காட்டு பள்ளி என்று 2 இருக்கிறது. அதுபோல குரங்காடு துறையில வடகுரங்காடு துறை தென்குரங்காடு துறை என்று 2 இருக்கிறது. ஆக அதை பிரித்து காட்டத்தான் தென்குரங்காடு துறை என்றும் வடகுரங்காடு என்றும் பிரித்து காட்டுகிறார்கள். அதுபோல வட திருமுல்லை வாயில் தென் திருமுல்லை வாயில் என்று பிரிக்கிறார்கள் தேவார உலகத்திலே இல்லையா? இது தென் திருமுல்லை வாயில் சேர்ந்து சீர்காழிக்கு அருகாமலே இருக்கிறது. மூடும் வினை செய்ய நின்ற நிமலம் அஞ்சாடு சென்னி அற
அனலாடும் மேனி அதனும் மஞ்சாரும் மாடும்
அந்த ஊருடைய லட்சணம் சொல்றார் தான். அந்த ஊர்
மேகம் வரைக்கும் முட்டி இருக்கிறவா அந்த மாடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் அர்த்தம் இல்லையா? அவன் அந்த சாமியை வணங்குறதுனால செல்வ செழிப்பும் இருக்கிறது அவர்களுக்கு என்பது பொருள்.
மஞ்சாறு மாடும் மனிதோறும் மனைதோறும் உளது ஐயம் உளது என்று வைகி வரினும்
என்ற பொருளை நாம எண்ணி பார்த்தோம்னா யாரும் பிச்சைக்காரனா வர்றதில்லை, அப்படியே வந்தானால் அந்த ஊர்ல பிச்சைக்காரனும் கிடையாது. வரினும் என்ற சொல்ல நாம பார்த்தோம்னா பிச்சைக்காரன் வரல கிடையாது. அப்படி அவன் வந்தாலும் செஞ்சாலி நெல்லின் வளசோர் அடிக்குள் திருமுல்லை வாயில் இருவே என்று எழுதியிருக்கிறார். என்ன அர்த்தம்? தர்மம் செய்துவிடு.
நீங்க நினைக்கிறான் யோ நல்ல அரிசி இங்கே 20 ரூபாய் விற்கிறியா, யார் யார் சோறு போடுறதுன்னு எனக்கு தெரியும். ரூபாய்க்கு 10 படி அரிசி வித்த நாடு இது, ரூபாய்க்கு 10 படி அரிசி வித்த நாடு இது. இப்ப நாம சரியா இல்ல, என்னால எல்லாமே சரியா போச்சு. ஆமா, 10 ரூபாய் தானே ஒரு பவுன், 10 ரூபாய் தானே ஒரு பவுன். என்னுடைய தாப்பனார் 50 பவுன் வித்தார் எனக்கு தெரிஞ்சு, 10 ரூபாய் 10 ரூபாய்ன்னு. இன்னைக்கு 3 சில்லறையோ 4 சில்லறையோ ஏன் நாம சரியா இல்ல, அவ்வளவுதான். உலகத்து மேல குற்றம், உலகம்னா இந்த கல்லெல்லாம் உலகமா, நாமத்தானே உலகம். ஆமா, ஆக அப்படியே பிச்சைக்காரன் வந்தாலும் செஞ்சாலி நெல்லின் பழசூரளிக்குள் திருமுல்லை வாயிருதுவே என்று பாடுவார் ஞான தந்தை திருஞான சம்பந்தர். 3 வயசு முடியுமா? நம்ம வீட்டு குழந்தை பேச கூட செய்யாது, தாத்தான்னு கூட சொல்ல முடியாத வயசு இல்லையா? ஆமா, நமக்காக போய் பாடி வைத்த தேவாரம் இருக்கிறது. இன்னொரு தடவை இன்னொன்னு, எளிய வழிபாடு உணர்த்தப்பட்டது. கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணாதான் சரி, அர்ச்சனை பண்ணாதான் சரி என்று சொல்லுகிறவர் கூட்டத்துக்கு இது சொல். நீ நினைத்து விடடா போர்மடா, நீ பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ண வேண்டாம், பாலும் பண்ண வேண்டாம், அர்ச்சனையும் செய்ய வேண்டாம், நினைத்து விடு. அந்த வழிபாட்டைத்தான் அதை உணர்த்துகிறார் என்று நான் நினைக்கிறேன்.
நெஞ்சோர நீடு நினைவாரை வினை செய்யாடு செல்லி அறவாடு கையம் அனலாடும் மேனி அறனூ மஞ்சாறும் மாடம் மனைதோறும் ஐயம் உளது என்று வைகி வரினும் செஞ்சாலி நெல்லில் பல சூரடி திருமுல்லை வாயிலே
இந்த திருமுல்லை வாயில சொல்லும் போது இந்த திருமுல்லை வாயில கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். இந்த திருமுல்லை வாயிலுக்கு சுந்தர ஒருத்தருடைய பாட்டு மாத்திரம் தான் இருக்கிறது. ஆமா, சுந்தரருக்கு 2 கண்ணும் போய்விட்டது. ஏன்? ஒரு சத்தியம் தவறினால 2 கண்ணும் போயிடுது. அந்த கதையை சொல்ல போனா பெருசா போயிடும், அதை மாத்திரம் சொல்லிக்கிறேன்.
ஒரு சத்தியம் தவறினால அவருக்கு 2 கண்ணும் போச்சு. இப்ப நாம எத்தனையோ சத்தியம் தவறிட்டு இருக்கிறோம், நம்ம கண்ணு போகல. ஏன் போவாது? நிச்சயம். ஏன்? நம்மள பொய்யே வடிவமாச்சு நமக்கு. அவர் எப்படி கண்ணு போகும்? போகாது. அதனாலதான் எல்லாரும் கண்ணெல்லாம் சௌக்கியமா வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இருக்கவங்கலாம் எத்தனை பொய், கொண்டாட்டிகிட்ட ஒரு பொய், பிள்ளைகிட்ட ஒரு பொய், வீட்டுல ஒரு பொய், வெளியில ஒரு பொய், சென்னையில ஒண்ணு, தெருவில் ஒண்ணு, ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்க. பொய்யே வடிவமாக இருக்கிறதுனால இவரு கண்ணு போறதில்ல இல்லையா? ஆமா, தூய வேட்டியில கொஞ்சம் அழுகுபட்டுதுன்னா அழுகுபட்டு பிடித்தார் அவன் சொல்லு. அழுக்கே வடிவமா இருக்கிற ஒரு வேட்டியை கட்டிட்டு தெரிஞ்சுக்கிறானா அவனை பத்தி அவனுக்கு கவலை உண்டா? கிடையாது. அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு சத்தியம் தவறினார், 2 கண்ணும் போச்சு. 2 கண்ணும் போன நிலையிலேயும் கூட திருக்கோயில் வழிபாட்ட அவர் நிறுத்தவே இல்லை. இதை நாம எண்ணணும். 2 கண்ணும் தெரியாத நிலையிலே இந்த திருமுல்லை வாயிலுக்கு போறார் சுவாமி. அங்க போய் அற்புதமா பாடியிருக்கிறார்.
திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி
நானே
உலகமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் முடியும் உரைப்பனாய் திரியேன். முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியே படுதுயர்களையாய் பாசுவதா பரஞ்சுடரே.
துயர் ரெண்டு கண்ணும் தெரியல. இப்போ ஒரு பெரியவர் இந்த பதியத்துல 11 பாட்டு இருக்கு. அந்த பாட்டை 11 தடவை படிக்க சொல்லுவார் அந்த கோயிலுக்கு போய். யார் தர்மபுரி மடத்தில் இருந்த இதற்கு முன்னிருந்த மகாஸ்திரி தான். அவருக்கு என்னமோ துயர், அதனால அந்த பதியத்துல 11 பாட்டையும் 11 தடவை படிக்க சொல்லுவார் இந்த சாமி சன்னிதானத்துல. ஆமா, நான் எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன், பாடி காட்டியிருக்கேன் அவருக்கு. அங்க 11 பாட்டு இருக்கு அந்த பதியத்துல, 11 தடவை படிக்க சொல்லுவார். 11 தடவை அர்ச்சனை தீபாராதனை நடக்கும். நல்ல அபூர்வமான திருப்பதிகம் அந்த ஊருக்கு கிடைத்தது. ஆமா,
கூடிய
அம்மா அம்பாள் பேர் கொடியடை நாயகி இல்லையா. கண்ணுதான் தெரியலையே தவிர கருத்துல எந்த வித்தியாசம் இல்ல பாத்தீங்களா சுந்தரருக்கு. அம்பாள் பேர் கொடியடை என்பதை என்ன ஞாபகமா சொல்றாரு பாத்தீங்களா. ஆமா,
கோடியமயமல் காண ஆடிய
சொல். இன்னைக்கு நாம வந்து அருணகிரிநாதர் பாடியத்தை தான் நாம நினைக்கிறோம் இல்லையா. சாமி இங்க திருப்பூர்னு சொல்லிவிடுறார். ஆண்டவன் கோழை பாடியது திருப்பூர். அதே மாதிரி அருப்பா என்ற சொல்லும் ராமலிங்க சாமி பாண்டதுக்குதான் இப்ப வந்துட்டு. அருப்பா என்ற சொல் இதற்கு முன்னையே கையாளப்பட்டு விட்டது. தர்மபுர மடத்துல 10வது மகா சன்னிதானம் திருஞான தேசிகன் பேர். அவர் பாடிய பாடல்கள் திருவருட்பான பேர். நான் அதுல ஒரு பாட்டு இப்ப சொல்லி காட்டுறேன்.
தேடியவானோர்
இருந்த அந்த சிவஞான தேசியர் அருட்பா பாடும் சிவஞான தேசியர் அந்த மடத்தில் இருக்கிறது. அவர் தட்சிணாமூர்த்தி மேல பாடியிருக்கிறார். காசி துண்டுராஜ காசியில பெரும்பகுதி அவர் தங்கி இருந்திருக்கிறார் போல இருக்கும். காசி துண்டுராஜ விநாயகர் அவர் பேர்ல ஒரு 10 பாட்டு பாடியிருக்கார். அன்னபூர்ணி அம்மை மேல 10 பாட்டு பாடியிருக்கார். விசாலாட்சி மேல 10 பாட்டு பாடியிருக்கார். விஸ்வநாத பேர்ல 10 பாட்டு பாடியிருக்கார். கேதார கௌரி மேல 10 பாட்டு பாடியிருக்கார். நிறைய அங்கதான் பைரவருக்கு வேற பாடியிருக்கார். இந்த அன்னபூர்ணி பாடின பாட்டுல ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. அன்னபூர்ணியை சொல்லும் போது நீதானே திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாய் அப்படின்னு சொல்றாரு.
நீதாதி நகரில் சம்பந்தருக்கு நீ திருமுறை பால் கொடுத்தாய். நிகழும் பள்ளியில் அன்னம் சமைத்து அருள் திருநாதினுக்கு அரசு உண்ண நீ காவலன் சிவன் கையில் கொடுத்த
கட்டு சோறு கொடுத்தார் சிவன். அதை நீதானே அவன் கையில கொடுத்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அன்னபூர்ணி.
சிகழும் பைநீலில் அன்னம் சமைத்து அருள் திருநாதனுக்கு நீ காவலும் சிவங்கையே கொடுத்தாய். நிறைந்த குருகா ஊரில் நேச உடனே சமைத்தே இடும் கட்ட முதலில் நலன் கை கொடுத்தே நோகாமலே பசியில் ஆரூரர் அடியருடன் அருள் செய்து நின்றார்.
கட்டுச்சோர் மூட்டை கொடுத்தார் சுந்தரருக்கு. அது நீதானே கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிறாரு இந்த பத்தாவது.
நல்ல குருதா ஒரு குருதா நேசம் சமைச்சேடும் கட்டம் கொடுத்தோகாமலே பசியில் ஆறுடன் அடியரோடு நுகரோடு தொழிலிருந்தாய். நோயினால் உன் நிலையினால் உனது நொந்த அடியேற்று அடிக்க ஆகாது என இரு உள்ளத்தில் அடையாமலே அண்ணம் நீ படைத்தருள்வாய். அந்த கோடிகள் பணி அடங்க பூரணி என்னும் அண்ண பூரணி அண்ண
சொல் ராமலிங்க சுவாமிக்கு முன்னையே கையாளப்பட்டு விட்டது. சுவாமி அதை சேர்த்துட்டார், தப்பு என்று நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். ராமலிங்க சுவாமி வந்து சிஞான சம்பந்தருடைய குழந்தை, ஆமா திருநாவுக்கரசருடைய குழந்தை, இந்த வழியில வந்தவர் தான் அவர். அதுல ஒண்ணு தப்பே இல்லை. இல்லையா, நான் ஒரு காலத்தில் அருப்பாவே பாடுறதில்லன்னு இருந்தேன், அருப்பாவே நிறைய கேசட்டை பண்ணிருக்கேன். ஆக அப்படி திருமுல்லை வாயிலை விட்டு சுவாமி தன்னுடைய சொந்த ஊர் திருத்தோணிபுரத்துக்கு போறார், சீர்காழிக்கு போறார். ஏழெட்டு ஊருக்கு போய்விட்டு மறுபடியும் சீர்காழிக்கு போறார். சீர்காழிக்கு கிட்டத்தட்ட 60 பதிகமோ 70 பதிகமோ பாடி வச்சிருக்கார். நல்ல அபூர்வமான பதிகங்கள். அதுல வண்டரங்க புனர்கமல என்று தொடங்கும் ஒரு அற்புதமான பதிகம். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 8வது பாட்டு தோறும் இராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும். அது விளக்கமா சொல்ல எனக்கு நேரம் இதல்ல, அப்புறமா சொல்றேன் இன்னொரு தடவை. 8வது பாட்டு தோறும் இராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும். 9வது பாட்டுல பிரம்ம விஷ்ணுக்கள் அவரை காண முடியாதவர்கள் என்று சொல்லி கருத்து இருக்கும். 10வது பாட்டுல இந்த சமணர்கள் சாக்கியர்கள் புத்தர்கள் செய்கிற போக்கிர்த்தனத்தை நீங்கள்லாம் கேட்கக்கூடாது, அவர்கள்லாம் கண்டறிய முடியாத கடவுள் சிவன் என்று சொல்லி இருக்கும். 11வது பாட்டில் சம்பந்தன் பாடிய தமிழ் இது, இதனை ஓதினால் உனக்கு இன்ன பலன் கிடைக்கும் என்று எழுதியிருப்பார். நிச்சயமாக ஒழுங்கா நாம படித்தோம்னா அவர் சொல்லி வச்ச கருத்து நமக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனால் இப்ப நான் சொல்ல போகிற பதியம் பண்டரங்க புனர்கமல என்று தொடங்கும் திருப்பதிகத்தில் அந்த 8வது பாட்டில் சொல்ல வேண்டியது, 9வது பாட்டில் சொல்ல வேண்டியது, 10வது பாட்டில் சொல்ல வேண்டியதுலாம் சொல்ல விட்டிருக்கிறார் சுவாமி. அப்படி பல பதிகங்கள் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் எழுதி வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, சிவனுடைய தன்மையில் பரிபூர்ணமாக அவர் போய்விட்டார் இந்த பதியம் பாடும்போது, அதனால புற விளக்கங்கள் அவருக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று எழுதி வைக்கிறார்கள். சரி, எப்படியோ பதிகத்தில் சொல்லப்பெறவில்லை. அதுல திரையாறும் மடக்கிளியே என்று ஒரு திருப்பதிகம், திருப்பாட்டு, அற்புதமான பாட்டு, இசை அமைப்பு, தாள அமைப்பு இன்னைக்கு சொல்ல போனா அந்த அளப்புல அந்த அளவுல இல்லை. எவ்வளவு சொல்லி என்ன பண்றது, சைவர்கள் அதனை போற்றிக் கொள்ளவில்லை. திஷ்ட திருபுடைன்னு ஒரு தாளம், அது பெரும்பகுதி வருவதில்லை இசை மேடையில், பெரும்பகுதி வராது, வருவதில்லை. ஒரு கச்சேரியில போனோம்னு சொன்னா அந்த திஸ்ர திருபுடை என்பது ஏதேனும் ஒரு தடவை வருமோ என்னமோ அதுவே சந்தேகம். ஆதி தாளம் சதா அவரே வந்துகிட்டு இருப்பார், ரூபக தாளம் நிறைய வந்துகிட்டு இருக்கும், சாப்பு தாளம் வந்துகிட்டு இருக்கும், திஸ்ர திருபுடை வருவது மிகவும் குறைவு. மிகவும் குறைவான தாளத்தை எடுத்துக்கொண்டு திருஞான சம்பந்தர் மிக அழகாக பாடி வைக்கிறார் அந்த பாடலை.
மட கிளியே இங்கே தேனோடு முறையாலே உன்னைய தரும் மொய்பவர் முறைய இங்கே வாத்தேனோடு பஸ்முறை மஞ்சளே மடக்கிளியே இங்கே வத்தேனோடு பஸ்முறையார் திரையாரும் மடக்கிளியே இங்கே வத்தேனோடு பஸ்முறையாலே.
இதை கொண்டு கூட்டுதல் என்று சொல்லுவார்கள். சாதாரண விருத்தத்தில் கொண்டு கூட்டி விடலாம். தாளங்கிறது கட்டுப்பாடு கூறியது இல்லையா, கட்டுப்பாட்டில் கொண்டு கூட்டுறது ரொம்ப மிகவும் கஷ்டம். இது அதீத எடுப்பு என்று சொல்லுவார்கள் சங்கீதக்காரர்கள். இந்த அதீத எடுப்பு கிட்டத்தட்ட 6, 7, 8 இடத்துல வருகிறது. இது சம்பந்தருடைய தாள ஞானத்துக்கு இது எடுத்துக்காட்டான பாடல்கள். இது பாக்கி கீர்த்தனைகள்ல பாத்தீங்கன்னா எங்கேயும் ஒரு இடத்துல தான் இருக்கும்.
சிவகாம சுந்தரி சிவகாம
அப்படின்னு ஒரு இடத்துல தான் வருது. ஆமா, இங்க 8 இடத்துல வருகிறது. இந்த தாளத்தினுடைய அமைப்பு அப்படி செய்து அது திருஞான சம்பந்தரே அப்படித்தான் பாடினாரோ அல்லது பின்னால வந்தவர்கள் தான் செய்தார்களோ அது எனக்கு தெரியாது. இப்பொழுது இருக்கிறது அது. ஆமா, அப்ப சம்பந்தரே அப்படித்தான் பாடியிருப்பாரு. நம்ம என்ன வேண்டியது இருக்கிறது இல்லையா? ஆமா, கிளியே தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய நாமத்தை ஒரு தடவை நீ சொல்லிவிடு, உனக்கு தேனோடு பால் தருகிறேன் என்று சொல்லுகிறார் சுவாமி. இதுதான் கருத்து. ஆக என்ன அர்த்தம்? நாமளும் அவருடைய நாமாவை சொல்லணும் என்பதுதான் கருத்து. இந்த அற்புதமான இசை பொருந்திய திருப்பதியத்தை அங்கே பாடினார்